ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 37 14 சில வசனங்களை வாசிக்கலாம்.
எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி.
சரி, போதும். நம்ம இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:1-3 வாசிக்கலாம்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான்.
5 வாசிக்கலாம்.
நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 கூட்டுவேன்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ட்ரூ அவுட்ஸ்டாண்டிங் பிரேயர்ஸ் ஆஃப் எசேக்கியா. எசேக்கியா ராஜாவின் 2 சிறந்த விண்ணப்பங்கள், ஜபங்கள் அல்லது பிரார்த்தனைகள் என்று சொல்லலாம். எசேக்கியா ராஜாவுடைய 2 சிறந்த பிரார்த்தனைகள், த ட்ரூ அவுட்ஸ்டாண்டிங் பிரேயர்ஸ் ஆஃப் எசேக்கியா. எசேக்கியா ராஜா உலகத்திலே அவன் வாழும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான். அதான் எசேக்கியல் ஏசாயா 38:2 உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லுகிறான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தான். 3 வாசிக்கலாம். 38:3,
ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று.
அவன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சாலமோனுக்கு பிறகு ராஜ்யபாரம் 2 பிரிந்தது. யூதா இஸ்ரவேல் என்று 2 பிரிந்தது. யூதாவுக்கு 2 கோத்திரங்களும், இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரங்களுமாக ஒரு ராஜ்யம் 2 பிரிந்தது. வடதிசை ராஜ்யம், தென் திசை ராஜ்யம் என்று 2 பிரிந்தது. அதில் யூதாவில் 19 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 19 ராஜாக்களில் 8 பேர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் எசேக்கியா ஒரு ராஜா. 19 ராஜாவில் 8 ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். கடைசியாக நேபுகாத்நேச்சார் வந்து அந்த ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்படுத்தினார். அதன் பின்பு அவர்கள் 70 பாபிலோனுக்கு அடிமைகளாக போனார்கள். 70 பிறகு திரும்பி வந்தார்கள். 400 சைலண்ட் பீரியட் இருந்தது. அதன் பின்பு இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அப்பொழுது அவங்க ரோம ராஜ்யத்தின் கீழே இருந்தார்கள். பின்பு டைட்டஸ் வந்து அந்த எருசலேமை இடித்து போட்டான். உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். கிட்டத்தட்ட 1900 சிறடிக்கப்பட்டு போய் 1948 மறுபடியும் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு வல்லரசாக காணப்படுகிறது. இதுதான் இஸ்ரவேல் நாட்டினுடைய சரித்திரம். இஸ்ரவேலிலே 19 ராஜாக்கள் வந்தார்கள். அதில் ஒரு ராஜா கூட கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. எரோபியாமின் போல அவர்கள் வந்து கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதான் நீங்கள் வந்து 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும் 2 நாளாகமும் வாசிக்க முடியும். அந்த புஸ்தகங்களில் இந்த 2 ராஜ்யங்களை குறித்து என்ன சொன்னால், முதல்ல கொஞ்சம் இங்கே எழுதியிருக்கும், யூதாவின் ராஜாவை பற்றி எழுதியிருக்கும், பிற இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி எழுதியிருக்கும். இப்படியாக அவங்க தொடர்ந்து அந்த 2 ராஜ்யங்களும் எப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று நம்ம இங்கே பாதத்தில் வாசிக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியில் ஒன்று இருக்கணும். ஒன்று, தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும், அல்லது யெரொபெயாமை போல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த ராஜாக்களை வந்து ரெண்டு அளவுகோலை வச்சு அளக்கிறார். ஒன்று டேவிட், இன்னொன்று யெரொபெயாம். அதனால் டேவிட் லைனில் நம்ம இருக்கிறோமா அல்லது யெரொபெயாம் லைனில் இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து பின்வாங்கி போன வாழ்க்கையை வாழுகிறவர்கள் அவர்கள் யெரொபெயாமாக இருக்கிறார்கள். தேவன் வந்து யெரொபெயாமையும் அவருடைய குடும்பத்தையும் புறக்கணித்தார், அந்த சந்ததிக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். அதே போல தான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவர்களுக்கும் முடிவு வந்து அழிவு என்று அறிந்திருக்கிறோம். அதாவது தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் தாவீதின் ராஜ்யத்தை ஆண்டவர் வந்து நிலவரப்படுத்தினார். தாவீதின் ராஜ்யத்திலே கிறிஸ்து வரும் பொழுது அவர் சதா காலங்களிலும் அவர் ஆளுகை செய்கிறார் இருக்கிறார். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவங்க நித்தியத்திலே பங்கு பெற்றார்கள். இதுதான் உலகத்தில் நம்ம லைஃப்பை நம்ம யோசிக்கணும். நம்ம தாவீதா யெரொபெயாமா, ரெண்டு அளவுகோல், ரெண்டு பேட்டனை வச்சு ஆண்டவர் வந்து அந்த மனுஷங்களுடைய வாழ்க்கையை அங்கே அளந்து பார்க்கிறார். இப்பொழுது இந்த எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே ரெண்டு போராட்டங்கள் வந்தது. அந்த ரெண்டு போராட்டங்களையும் அவன் ஜெபத்தினாலே ஜெயித்தான். அதே போல் நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுது எதிர்பாராத காரியங்கள் நமக்கு வரலாம். வரும் பொழுது எசேக்கியாவை பேட்டனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். அவன் வந்து ஜபத்தினால எல்லாத்தையுமே ஜெயித்தான். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அது எப்படி என்றால் ஜபத்தினால கூடும். அதற்கு முதலாவது காரியம் வந்து அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதே போல் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிப்போம் என்றால் நம்மளுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் என்னிலே என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 15:7 வாசிக்கிறோம். அதனால் மெசேஜ் பீப்புளுக்கு ஆண்டவர் அந்த உரிமையை கொடுக்குறார். மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். அநேக பெந்தகோச மக்கள் சாட்சி கொடுக்குறாங்க, கர்த்தர் அதை செய்தார் இதை செய்தார்னு சொல்கிறாங்க. அவங்க மெசேஜில் இல்லை, உலகப்பரமான சில ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கிடுறாங்க. ஆண்டவர் எல்லார் மேலேயும் இரக்கமாயிருக்கிறார். ஆனாலும் என்ன சொன்னால் அவங்களுக்கும் ஆண்டவர் சில இறங்கி சில காரியங்களை செய்யும் பொழுது அவங்க கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறார்னு நினைக்கிறாங்க. தேவன் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். அவரை நோக்கி உண்மையாக தாழ்த்தி நம்ம கூப்பிடுவோம் என்றால் எல்லாருக்கும் இறங்க தான் செய்வார். தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அதனால் இந்த பெந்தேகாசல் பீப்புள், இந்த சாபனத்து மக்கள் வந்து வார்த்தையில் இல்லை, இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இல்லை. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு இறங்குகிறார். காரணம், அவங்க வந்து ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இறக்கத்தை தர்றார். என்ன பிளஸ்ஸிங்னா எல்லாமே டெம்போரல் பிளஸ்ஸிங் தான் கிடைக்கும். அவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது, நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற முடியாது. ஆனால் உலகப்பரமாக அழிந்து போகிற இந்த டெம்பரரி பிளஸ்ஸிங் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். ஆண்டவர் அங்கே ஜெபத்தை கேட்டாரா, அங்கே அப்படி சாட்சி சொல்கிறாங்களே, ரைட்டு. ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்தாலும் என்றைக்கும் மறுபடியும் சுகவீனம் வரும், சாக வேண்டியது வரும். ஆண்டவர் எங்களுக்கு கார் தந்தார், எங்களுக்கு வீடு தந்தார், எங்களுக்கு நல்ல ஜாப் தந்தார். எல்லாமே அழிந்து போகிற ஆசீர்வாதம், அது தான் ஆண்டவர் கொடுப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பெற முடியுமே ஒழிய அவங்க வந்து இந்த சால்வேஷன், ஹோலி கோஸ்ட், எட்டர்னல் லைஃப், ராப்சரிங் ஃபெய்த், நியூ பேர்த், எட்டர்னிட்டி, ராப்சர், இதெல்லாம் அவங்க பெற முடியாது. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நாமும் கூட இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் நம்மகிட்ட வந்து காசு கேட்கும் பொழுது, ஒரு ஊனமுற்றவர் வந்து நம்மகிட்ட வந்து அந்த டிராஃபிக் ஜாம் மத்தியில் அந்த சிக்னலில் நிற்கும் பொழுது கேட்டாச்சுன்னா நம்ம கொடுக்க தான் செய்கிறோம். குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க சில பெண்கள், அவங்க வந்து கேட்கும் பொழுது குழந்தை வச்சிருக்குத பாவம் கஷ்டப்படுதுன்னு கேட்டால் நம்ம சிக்னலில் இருந்தாலும் கூட நம்ம காசு எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் சாபனத்து மக்கள். ஆனால் அவங்களுக்கு நம்முடைய சொத்தில் பாகத்தை கொடுக்க மாட்டோம். நம்முடைய சொத்தில் யாருக்கு பாகத்தை கொடுப்போன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம். நம்ம வார்த்தையில் இருக்கும்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் நியூ பேர்த் அடையும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த எட்டர்னல் பிளஸ்ஸிங் உண்டு. அவங்களுக்கு ஆண்டவர் உலகப்பரமான ஆசீர்வாதத்தை அவங்க கெஞ்சி கேட்கறதுனால, அவர் இரக்கமுள்ள தேவன், எல்லாருமேலேயும் அவர் இரக்கமாயிருக்கிறார். அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டுறாங்கன்னா கத்தர் நம்ம கூட இருக்காருன்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, கத்தர் அவங்க கூட இல்லை, கத்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையில் இருக்கீங்க, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, நீங்கள் உரிமையோடு கேட்க முடியும். ஆனால் நம்ம உரிமையோடு அநேக நேரம் கேட்பதில்லை, நம்ம விசுவாசத்தோடு கேட்பதில்லை. அதனால் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும். இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய காரியம். சாபனத்து மக்கள் சாட்சி சொல்லும் பொழுது உடனே ஆணி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவங்க கூட கத்தர் இருக்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. கத்தர் வார்த்தையில் இருக்க மக்கள் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜை பிலீவ் பண்ண மக்கள் மத்தியில் இருக்கிறார். அதனால் நம்ம அதிக உரிமையோடு கேட்கலாம். இப்போ எசேக்கியா வார்த்தையில் இருக்கிறான். அவன் ஆப்ராமின் சந்ததியை சேர்ந்தவன். அவன் வந்து தாவீதின் சந்ததியை சேர்ந்தவன். அவன் லைன் ஆஃப் த வேர்டில் இருக்கிறான். அவன் வந்து என்ன வார்த்தையோடு அவன் லைஃப் ஒன்றி போகிறது. அதனால தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நீங்கள் எதையுமே ஆச்சரியப்பட மாட்டீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். அருமையானே, எசேக்கியா வந்து ஆப்ரஹாமின் சந்ததி. நாம் இன்றைக்கி விசுவாசத்தின் மூலமாக ஆப்ராமின் சந்ததியாக இருக்கிறோம். நம்ம தாவீதின் சந்ததியாக இருக்கிறோம். நமக்கு உரிமை இருக்குது. நம்முடைய தகப்பனத்தில் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இங்கே ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்குறோம். டூ அவுட்ஸ்டாண்டிங் ப்ரேயர்ஸ் ஆஃப் எசேக்கியா. இதை எசேக்கியா ராஜாவிலே வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான ஜெபங்கள். அது கத்தர் வந்து அவனுக்கு செவி கொடுத்தார், அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அதே போல் நமக்கு செய்ய முடியும் என்று சொல்கிறது தான் இந்த தினத்தில் பிரசங்கத்தை நான் செய்கிறேன். ஒரு சூழ்நிலை என்னவென்றால், ஜனகரிப் ராஜா வந்து, அசீரியா ராஜா மகாராஜா வந்து, அவன் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எர்சலேமை முற்றுகை போடுகிறான். 36:1 ஏசாயா 36:1.
எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான்.
சரி, ஏன்னா அசீரியா ராஜா, பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சர், அசீரியா ராஜா ஜனகரிப், பாபிலோனிய ராஜ்யத்துக்கு முன்னதாக இருந்த ராஜ்யம்தான் அசீரியன், அசீரியன் கிங்டம். அதன் பின்பு தான் பாபிலோனிய ராஜ்யம் வருகிறது. அது ஒரு பெரிய ராஜ்யம்தான். அசீரிய ராஜ்யனுடைய பிரதானமான ராஜா யாருன்னா ஜனகரிப். இந்த ஜனகரிப் வந்து இஸ்ரேல் ஜனங்களை முற்றுகை போட்டு சில பட்டணங்களை பிடித்து கொண்டான். இப்பொழுது அவன் வந்து எருசலேமைக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போடுகிறான். 2 வாசிக்கலாம்.
அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசில் இருந்து ரப்சாகையை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான்.
அவன் வந்து தன் லெப்டினன்ட், அவனுடைய படைத்தலைவன் ரப்சாகே என்ற படைத்தலைவனை ஒரு பெரிய சேனையோடு எருசலேமுக்கு விரோதமாக அவன் அனுப்புகிறான். எருசலேம் தான் கேபிட்டல் சிட்டி, தலை, அதுதான் தலைநகரம். எருசலேமில் தான் ராஜா இருக்கிறார். இப்பொழுது எருசலேமுக்கு விரோதமாக பெரிய சேனை, சாதாரண சேனை கிடையாது, அந்த கிரேட் ஆர்மி, ரப்சாக் ஃப்ரம் லாகீஸ் டு ஜெருசலேம் அண்ட் டு கிங் எசேக்கியா வித் அ கிரேட் ஆர்மி, ஒரு பெரிய சேனையோடு வந்து எருசலேமை முற்றுகை போடும் பொழுது அவனால் அதை மேற்கொள்ள முடியாது. இவனுடைய இராணுவம் பெரிய இராணுவம் கிடையாது, மேற்கொள்ள முடியாது. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த ரப்சாக்கே அவன் தேவனை தூசிக்கிறான். அவன் எப்படி தூசிக்கிறான் என்றால், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் வந்து எசேக்கியா பேச்சை கேட்காதங்க, எசேக்கியா வந்து கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று அவன் சொல்லுவான். அவன் சொல்ல நீங்கள் கேட்காதிருங்கள் என்று சொல்லுகிறான். 15-16 வாசிக்கலாம்.
கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது.
சரி போதும். எசேக்கியா என்ன சொல்லுவான் என்றால், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அந்த அசீரியா ராஜா கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார், கர்த்தர் நம்மை விடுவிப்பார், அதனால் கர்த்தரை நம்புங்கள் என்று அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அவன் சொல்லுக்கு இடம் கொடுக்காதங்க. அதனால் நீங்கள் வந்து என்னோடு ராசியாகி எனக்கு சரண்டர் பண்ணிங்கன்னா, காணிக்கையோடு வந்து எனக்கு என்ன சரண்டர் எனக்கு சரண்டர் பண்ணிங்கன்னா, உங்களை வந்து நான் வந்து சந்தோஷமாக வச்சிருப்பேன், நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும், உங்களுக்கு இதை விட நல்ல தேசத்தையும் நான் தர முடியும் அப்படி என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் நம்மை தப்பிப்பார் என்று அவன் போதனை செய்யும் பொழுது அதை வந்து நீங்க செவி கொடுக்காதீங்க. 18 வாசிக்கலாம்.
கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள், ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ?
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே, செப்பர்வாயமின் தேவர்கள் எங்கே, அவர்கள் சமாரியாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ?
சரி, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், மற்ற பட்டணங்களுடைய தெய்வங்களெல்லாம் எங்கள் சேனைக்கு முன்பாக நிற்க முடியல, அவங்க தேவர்கள் வந்து சனகரிப்புக்கு முன்பாக தப்பிவிக்க முடியல, அவங்கெல்லாம் வந்து எல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. சமாரியாவின் தேவன் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கு. சமாரியர்கள் அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்தவர்கள். அந்த சமாரியாவும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டது. அவங்க கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட்டதுனாலே, விக்கிரகாரணை செய்தனாலே அந்த பட்டணமும் அந்த அதுவும் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அது அசீரியா கிங்கிடத்தினால வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. ஆனால் எசேக்கியா மட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிறான். அவனோடு கூட ஒரு கூட்டமான மக்கள், அந்த யூதா ஜனங்கள் வந்து எசேக்கியாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கர்த்தரை நம்பி இருக்காங்க, கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு கூட்டமான மக்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவங்க தான் பிரைட் என்று அழைக்க, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்பி, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையே நம்பி ஜீவிப்பது, அதுதான் விசுவாச ஜீவி. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாத்தையும் ஜெபத்தில் வச்சு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புறது தான் விசுவாச ஜீவியும். எத்தனை பேர் இந்த விசுவாச ஜீவியம் செய்கிறோம்? ஆமீன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாத்தையும் ஜெபத்தில் வைக்கிறது, ஒன்று விடாமல் ஜெபத்தில் சொல்லிடுறது. நான் அந்த வேலை தான் செய்கிறேன், இவ்வளோ நாளாக அந்த வேலை தான் செய்கிறேன். எந்த காரியமானாலும் எனக்கும் அவருக்கும் குறுக்க கிடையாது. என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட்னாலும் சொல்லிடுவேன். ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாலும் அதுக்கு சோத்திரம் செலுத்திடுவேன். இதை தான் காலையிலையும் மாலையிலையும் செய்துக்கிட்டு வர்றேன். நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒளிவு மறைவு கிடையாது. நம்முடைய வழிகள் எல்லாத்தையுமே ஒப்புவித்துறது, என்ன காரியத்தை செய்ய போகிறேன் எல்லாத்தையுமே சொல்லிடுது. அவரை நம்பி ஜீவிப்பது, அவரை சார்ந்து ஜீவிப்பது. எசேக்கியா மட்டுமல்ல, அவனுடைய ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறாங்க. இந்த கல்வாரி டேபர்னாக்கில் இந்த பாஸர், இந்த விசுவாசிகள் எல்லாருமே கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறார்கள். ஆமென். தங்களுடைய சுய பலத்தில், தங்களுடைய ஞானத்தினால அவங்க ஜீவிக்கலை, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆனாலும், சைல்டு பர்த் ஆனாலும், நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாத்துக்குமே கர்த்தரை நம்பி நம்ம ஜீவிக்கிறோம். நமக்கு வியாதி வந்தாலும், இதோ நமக்கு தேவைகள் வந்தாலும், எல்லாத்தையுமே கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமீன். God always hears prayer. ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் ஜபத்தை கேட்கிறார். God always keep his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எப்பொழுதுமே நிறைவேற்றுகிறார். அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இதுதான் மெசேஜில் இருக்கிற பிலீவர்ஸ் நம்ம செய்வது. நம்முடைய சுய முயற்சியை, நம்முடைய மாம்ச பயத்தை நாம் சார்ந்து கொள்ளவில்லை. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோம், கர்த்தருக்கு உத்தமமாக ஜீவிக்கிறோம். வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் நம்ம இன்றைக்கு ஜீவிக்க வேண்டும். ஒரு குரூப்பான மக்கள் இன்றைக்கு உலகத்தில் அவிதமாக இருக்கிறாங்க. அவங்க வார்த்தையில் இருக்கிறாங்க, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது சாத்தான் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறான். பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18 வாசிக்கிறோம், ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக், த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவைல் அகெயின்ஸ்ட் மீ. இதோ பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் தம்முடைய சபையை கட்டுகிறார். திருத்துவம் என்கிற மணலின் மேல் அல்ல, இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த ராக் மேலே, அந்த ராக் ஆஃப் சால்வேஷன், அதன் மேலே தேவன் தம்முடைய சபையை கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் அது நம்மை மேற்கொள்ள மாட்டாது. இட் வில் நாட் ப்ரிவைல் அகெயின்ஸ்ட் இட். இது அதற்கு விரோதமாக மேற்கொள்ள முடியாது. இப்போ எசேக்கியா ஒரு கிங்டத்தை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை வந்து கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும்படியாக, அவள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவிதமாக லீட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் சனகரிப் தலைமையிலே ரப்சாக்கே மூலமாக, அந்த சேனை தளபதி ரப்சாக்கே மூலமாக வந்து தேவனை தூசிக்கிறான். அவன் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உடனே சரண்டராங்க, நீங்கள் உடனே சரண்டர் ஆக வேண்டும். த சிட்டி ஆஃப் ஜெருசலேம் ஹேட் பீன் சரவுண்டட் பை ரப்சாக்கே ஆர்மிஸ். ரப்சாக்கேனுடைய சேனையினாலே இப்பொழுது அங்கே சூழப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான் என்றால், உடனடியாக நீங்கள் சரண்டர் ஆக வேண்டும். இம்மீடியட் சரண்டர். இ டிமாண்டட் இம்மீடியட் சரண்டர். அப்படி நீங்கள் இம்மீடியட் சரண்டர் பண்ணவில்லை என்றால் எருசலேமை நாங்கள் அழித்து போடுவோம் என்று சொல்லுகிறோம். இதுதான் சாத்தான் வந்து நமக்கு விரோதமாய் வந்து, நீங்கள் வந்து எங்களுக்கு சரண்டர் பண்ணும், கர்த்தரை நம்பக்கூடாது, எசேக்கியா பேச்சை கேட்காதங்க, அவன் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லுவான். நீங்கள் இம்மீடியட்டாக எங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் சமாதானத்தோடு இருக்க முடியும், சந்தோஷத்தோடு இருக்க முடியும், உங்களுக்கு நான் எல்லாமே தருவேன் அப்படின்னு சொல்கிறான். சாத்தானை தான் சொல்கிறான். ஆண்டவர்கிட்டே சொன்னான், நீ சாசாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன், இந்த உலகத்தையும் அதன் மகிமையை தருவேன் என்று ஆண்டவர்கிட்டே அவன் சொல்கிறான்னா நம்மக்கிட்டையும் அவன் அப்படி தான் சொல்லுவான். இப்போ நம்ம என்ன, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டார். மத்தேயு 4:8 வாசிக்கிறோம், சாத்தான் விலகி ஓடி போய்விட்டான். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமே. அதே போல் தான் இன்றைக்கி சாத்தான் உலகத்தின் காரியங்களெல்லாம் கொண்டு அவன் நம்மை பயமுறுத்துகிறவனாக இருக்கிறான். சாத்தான் இஸ் எ பிளஃப். அவன் எப்பொழுதுமே பயமுறுத்துவான். அதனால் இப்பொழுது எசேக்கியா ராஜாவுடைய சமாதானம் கெட்டுப்போச்சு, அந்த ஜனங்களுக்கு பயம் வந்து போச்சு, என்ன செய்வதுன்னு தெரியாதபடி திகைத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அதை சொல்லுகிறான். அவன் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியாக இங்கே இருக்கிறார். எசேக்கியா வந்து ஒரு பெரிய ராஜா, அங்கே ஏசாயா வந்து தீர்க்கதரிசி, ஒரு மேஜர் ப்ராஃபட். அவனுடைய காலத்தில் ஒரு மேஜர் ப்ராஃபட் இருக்கிறார், அவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் தான் சகோதரன் வில்லியம் மேரியன் பிரன்காம். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், மற்ற தெய்வங்கள் எல்லாமே எங்களை ஜெயிக்க முடியலை, மற்ற பட்டணங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது அந்த தெய்வங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலை, அதே மாதிரி உங்கள் தெய்வமும் உதவி செய்யாது. அவனுடைய பேச்சு அதுதான். இதோ மற்ற பட்டணங்களுடைய தெய்வங்கள் எங்கே, அதெல்லாம் தப்புவிச்சுச்சா, அதனால் எருசலேமும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறான். 20 வடபுரனுள்ள ஆறானை ஸ்தலத்தில் என் சிங்காசனத்தில் நான் வீற்றிருப்பேன். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஏசாயா 14:12 நம்ம சாத்தான் வந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான். எக்ஸால்ட்டிங் ஹிம்செல்ஃப் அபவ் காட், தேவனுக்கு மேலாக உயர்த்துவது. அதை தான் இப்போ இவன் தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறான். மற்ற தெய்வங்களெல்லாம் தப்பிக்க முடியல. உங்கள் தெய்வன் எப்படி தப்பிப்பிக்க முடியும்? உங்களுக்கு கத்தர் எப்படி உங்களை தப்பி வைக்க முடியும்? என் கைக்கு யாரும் தப்பி வைக்க முடியாது. பிளஃப், சாத்தான் இஸ் அ பிளஃப். சாத்தான் எக்ஸால்ட்டிங் ஹிம்செல். அதே போல தான் உலகத்தில் மக்கள் தான் சொல்லுவாங்க, சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம், நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம். விக்கிரகாரனை மக்கள் அப்படியே சொல்லுவாங்க, விக்கிரகாரனை அரசியல்வாதிகள் அவ்விதமாக சொல்லுவார்கள், தங்களை உயர்த்துவாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். எசேக்கியா ராஜா அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் அதை சொல்லுகிறான், எல்லா காரியங்களையும் சொல்லுகிறான். இதே போல் இப்படிதமாக இருக்குது. இப்பொழுது நம்ம வந்து பிரசவ வேதனை வருகிறது, ஆனால் பிள்ளை பெறுவதற்கு பலம் இல்லை. இது வந்து ஒரு நிந்திக்கப்படுகிற நாளாக இருக்கிறது. நம்ம நிந்திக்கப்படுகிறோம், தூஷிக்கப்படுகிறோம். இதிலிருந்து எப்படி நம்ம விடுதலை ஆக்க முடியும்? இந்த ஜனகரிப் கையிலேருந்து எப்படி விடுதலை ஆக முடியும்? இந்த ரப்சாக்கே தேவனை தூசிக்கிறான். எப்படி ஆண்டவன் இப்படிமாக ஒரு நிந்தனையை அறிவிக்க வேண்டிய, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமே? இதோ கர்த்தரை அவன் வந்து அற்பமாக பேசுகிறான், தூசிக்கிறான். கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியாது என்று அவன் சொல்லுகிறான். ஜனங்களுக்கு போய் அவன் அவிதமாக பேசி அவிதமாக செய்யும் பொழுது இப்பொழுது அவன் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிப்பது. ஹல்லேலூயா. ரப்சாக்கே வந்து ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பியிருக்கிறான். நீங்கள் வந்து சரணடைய வேண்டும். நீங்கள் சரணடையாத பட்சத்தில் உங்களை வந்து நாங்கள் நிர்மூலமாக்கி விடுவோம் என்று சொல்லுகிறோம். இந்த நிருபத்தை வாங்கி கொண்டு போய் அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறான். 37
முன்பாக விரித்து
வந்து அவங்க கடிதம் எழுதுகிறான். அதே போல சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பொறாமப்பட்டு அவன் வந்து மொட்டை கடிதம் போடுவான். அது வந்து என்ன செய்யுதுன்னா அதே மாதிரி தான் வரும். அவன் வந்து என்ன செய்ய, நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம், கத்தருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்கிறோம், அதை அவனால் செய்ய முடியாது. அவனுக்கு அந்த கிரேஸ் கொடுக்கப்படலை, அந்த அழைப்பு இல்லை, அந்த அனாய்டிங் இல்லை. அதனால் அவன் என்ன செய்வான் என்றால் நமக்கு விரோதமாக பிசாசு வந்து முயற்சி எடுப்பான். அதில் ஒரு முயற்சி ஒரு கடிதம் போடுவது. இங்கே ஒரு நிருபத்தை எழுதி அங்கே எஸ்ஐகே ராஜாட்ட வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து ஜனங்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறாய், ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், உன்னால் என்ன மேற்கொள்ள முடியாது, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். இதுதான் அப்பொழுது என்ன சொன்னால் அந்த எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் வந்தது தான் நமக்கு வருதே ஒழிய அது ஒன்றும் புதுசான காரியம் கிடையாது. அது வந்து என்னென்னா அவனுக்கே அது கேடா முடிய போகுது. அப்படி தூசிக்கிறவன், அபிதமான நிருபத்தை எழுதுகிறவனுக்கு அது கேடாக முடிய போகிறது என்று அவனுக்கு தெரியாது. இவன் ஜனகரிப்பும் ரப்சாக்கேயும் இதை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அங்கே எவ்விதமாக நிருபத்தை அனுப்பும் பொழுது அதை அவன் வாங்கி வாசித்தான். அதை வாங்கி வாசித்து என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அதை விரித்து வச்சு ஜெபம் பண்ணுறான். அவனுடைய நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அதை விரித்து வச்சு இவ்விதமாக ஆண்டவர் ஜனகரிப்பு உம்மை தூசிக்கிறான், ரப்சாக்கே உம்மை தூசிக்கிறான். இதோ நீர் ஒருவரே தேவன், மற்ற தெய்வங்கள் கிடையாது. தேர் இஸ் ஒன்லி ஒன் காட். அது வந்து என்ன, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
இதோ நீர் ஒருவரே தேவன். 33 கோடி கடவுள் இருக்கிறாங்க, அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க. ஆனால் நமக்கு நிச்சயமா தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. வேற தேவன் கிடையாது. இஸ்ரவேலே கேளு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஒன் காட். அவர் 3 ஆஃபீஸஸில் இருக்கிறார். ஒன் காட் இன் 3 ஆஃபீஸஸ். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்களிலே அவர் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கர்த்தர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவும் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்தாவியானவரும் ஆவியாக இருக்கிறனா, அப்போ 2 ஆவியா? ஆவியை பார்க்க முடியுமா? இந்த ஜனங்கள் சாபனங்களை வந்து பிசாசு அவங்கள பொய்யினாலே வஞ்சித்திருக்கிறான். அந்த திருத்துவம் இங்கே வார்த்தை, பைபிளில் திருத்துவங்க வார்த்தையே கிடையாது, தேவத்துவம் வார்த்தை தான் இருக்குது. கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்புறமாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. பிதாவை அவரை பார்க்கும் பொழுது நம்ம பிதாவை பார்க்குறோம், அவரை பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தாவியை பார்க்குறோம். வா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கர்த்தரே ஆவியானவர். 2 ஸ்பிரிட்டு கிடையாது, 1 ஸ்பிரிட்டு தான். ஆனால் 2 ஸ்தானமாக எழுதப்பட்டிருக்கு. ஒன் காட் இன் 3 ஆஃபீஸஸ். அவங்க வந்து 3 பர்சனாக நம்பும் பொழுது இது அஞ்ஞான கடவுளாக இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல்னு அஞ்ஞான கடவுளை வச்சுருப்பாங்க. அதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்து மார்க்கத்தில் சொல்லுவாங்க, கிரேக்க மதத்தில் வீனஸ், ஜூபிட்டர், மார்ஸ்னு சொல்லுவாங்க. அதே கொள்கையை தான் கிறிஸ்டியானிட்டியில் கொண்டு வந்துட்டான். இங்கே வந்து சாட்டன் அதை டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறான், தேவனுடைய வார்த்தையை டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறான். இவங்க அந்த டூப்ளிகேட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். சாட்டன் அதை டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு மார்க்கத்திலையும் அந்த 3 கடவுளை கொண்டிருக்கிறார். இவங்களும் அதை கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அதை ஹோலி ட்ரினிட்டி, பரிசுத்த திருத்துவம் என்று சொல்கிறாங்க. ட்ரினிட்டி ஆப்டிக்கல்ஸ்னு ஒரு அங்கே கார்காட் ரோட்டில் இருக்குது, இன்னொரு இடத்துல ட்ரினிட்டி டிம்பர்ஸ்னு போட்டிருக்கான். எல்லா திருத்துவ ஆலயம், எல்லாத்துலேயும் திருத்துவம் திருத்துவம் திரியகத்துவங்கிறத கொண்டுட்டாங்க. ஆனால் இங்கே எசேக்கியா என்ன சொல்கிறான், நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனம் வந்து ஓப்பனாக சொல்லுது, இன்னொன்று வந்து ஓமையை, நான் பிதாவை குறித்து ஓமையாக சொன்னேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க ஓமையாக சொன்னதை பிடிச்சிக்கிட்டாங்க, அதனுடைய வெளிப்பாடு அறியலை. பைபிளை வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கிறாங்க. பைபிளை வந்து வெளிப்பாட்டினாலே படிக்கணும். பசுத்தாவியினுடைய வெளிப்பாடு இல்லாமல் பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது பாடப்புஸ்தகமோ அல்லது நியூஸ் பேப்பரோ இல்லை. ஆனால் இப்பொழுது இவன் வந்து கரெக்டாக சொல்கிறான், நீர் ஒருவரே தேவன், நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். ஹல்லேலூயா. அவர் சிஷ்யகர்த்தராக இருக்கிறார். அதனால் மற்ற தெய்வங்கள் எல்லாமே அதெல்லாமே வந்து அங்கே சனகரிக்கு முன்பாக தோல்வி அடைந்ததென்றால் அதெல்லாம் தெய்வங்கள் கிடையாது, அவைகள் தேவர்கள் அல்லவே. 19 வசனம்
அவளுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நிர்த்தூலி ஆக்கினார்கள்.
இதோ சனகரிப்பு படையெடுத்து சென்று அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினான். அந்த ஜனங்களுடைய தேவர்கள் உதவி செய்யலை, அவங்களுடைய விக்கிரகங்களை அவன் எல்லாம் சுட்டரித்து போட்டான். அவர்கள் தேவர்கள் அல்லவே. நமக்கு நல்லா தெரியும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து தவிர வேறு எதுவுமே தெய்வமே கிடையாது. அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், அதை நம்ம வந்து மனுஷனை ஆண்டவர் சுயாதீன சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. செல்ஃபில் நினச்ச மாதிரி வாழலாம், நினச்ச மாதிரி கும்பிட்டுக்கிடலாம், எந்த மதத்தையும் சேர்ந்துக்கிடலாம். நம்ம அதுக்கு நம்ம விரோதி கிடையாது, அது அவங்க விருப்பம். ஆனால் நமக்கு தெரியும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவரே நமக்காக மனுஷனாக வந்து அவர் மரித்தார். அவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. காட் அபவ் அஸ், காட் வித் அஸ், காட் இன் அஸ். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அவர் மேலே இருந்த கர்த்தர் நம்மோடு கூட மனுஷனாக வந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். காட் அபவ் அஸ், காட் வித் அஸ், காட் இன் அஸ். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அதான் வந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா குமாரன் பசுத்தாய நாங்கள் நீங்கள் விசுவாசிக்கலாம். நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கலன்னு கிடையாது. நாம் அதை 3 ஆஃபீஸஸாக விசுவாசிக்கிறோம். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அதில் பிதா குமாரன் பசுத்தாவி அடங்கி முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் ஆயிருக்கிறார். ஆமென். God above us, God with us, God in us. Brother Benjamin அதை குறித்து அருமையாக சொல்லியிருக்கிறார். அதனால் திருத்தத்தை விசுவாசிக்கிறவங்க நோய் கொண்டவர்கள், ஆவிக்குரிய நோய் கொண்டவர்கள், வியாதி பிடித்த கிறிஸ்தவர்கள், அவங்க ஆரோக்கியமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் ஆரோக்கியமான உபதேசத்தை கை கொள்வர்கள் அல்ல. அதெல்லாம் இப்பொழுது எஸ்ஐக்கு அதை அறிக்கை பண்ணுறான். ஒன் காடை பிலீவ் பண்ணுறான். அவன் ஜெபத்தில் அந்த ஒன் காடை சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு பதில் கிடைக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பதில் கிடைக்கிறது. ஏசாயா என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் எசேக்கியா ராஜாட்ட வந்து 21வது வசனம்.
அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிம் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் வந்து எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறான். ஆன்சர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வருது. ஆண்டவரே எசேக்கியாட்ட நேரடியாக பேச முடியாது. அவன் ஒரு ராஜா இருக்கிறான். ராஜாட்ட தேவனுடைய வார்த்தை வராது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசிட்ட வருகிறது. ஹல்லேலூயா. God's word always comes to the prophet. அதனால் அங்கே ஒரு ப்ராஃபட் இருக்கிறார். அந்த நேரத்துக்கு ஒரு ப்ராஃபட் இருக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி. நமக்கு ஒரு ப்ராஃபட் இருக்கிறார், தான் வில்லியம் மேரியன் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த போதகர்களுக்கு பாசர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வராது. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வரும். தேவன் தீர்க்கதரிசியோடு நேரடியாக பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசி காது கேட்கும்படியாக பேசுகிறார், தரிசனத்திலே பேசுகிறார். எல்லா காலத்திலையும் ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட் அங்கே வச்சிருக்கிறார். நம்ம காலத்தில் ஆண்டவர் மேஜர் ப்ராஃபெட்டை வைத்திருக்கிறார். அவருடைய செய்தியானது தசை தலோடாக இருக்கிறது, கத்தர் சொல்லுகிறதாவதாக இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதாவது 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமார்த்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள்.
இங்க பாருங்க, பிரைடை பற்றி சொல்லுகிறார். சியோன் குமாரத்தி, சியோன் குமாரத்தி, கன்னியாஸ்திரி, வெர்ஜின், வைஸ் வெர்ஜின், புத்தியுள்ள கன்னியா அவள் இருக்கிறாள். அவள் சியோன் குமாரத்தி, த டாட்டர் ஆஃப் சயன், த டாட்டர் ஆஃப் ஜெருசலேம். இதோ சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் வெர்ஜினாக இருக்கிறாள், அவள் கன்னியாஸ்திரியாக இருக்கிறாள். அந்த அந்த சியோன் குமாரத்தி உன்னை வந்து என்ன செய்கிறாள் என்றால் பரியாசம் செய்கிறாள். அந்த சியோன் குமாரத்தி தலையை துலுக்குகிறாள். 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
சியோன் குமாரத்தியாக கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள்.
இதோ அவள் உன்னை இகழ்ந்து பரிகாசம் பண்ணுகிறாள்.
எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள்.
இதோ எருசலேம் குமாரத்தி இது உன் தலையை துலுக்குற. சாத்தான் வந்து தன்னை போஸ்ட் பண்ணுகிறான். சாத்தான் வந்து தன்னை எக்ஸால்ட் பண்ணுகிறான். சாத்தான் வந்து இப்பொழுது பிளஃப் பண்ணுகிறான், பயமுறுத்துகிறான். அவன் இப்பொழுது அச்சுறுத்துகிறான், மிரட்டுகிறான். ஆனால் சியோன் குமாரத்தி அதை பார்த்து என்ன செய்கிறாள் என்றால் பயப்படலை. ஹல்லேலூயா. சாத்தானை ஏகழ்கிறாள். சாத்தானை அற்பமாக எண்ணுகிறாள். அதே போல் சாத்தான் நமக்கு விரோதமாக இருக்கிறான், நம்ம பயப்படலை. அந்த சாத்தானுடைய மிரட்டுதலுக்கு நம்ம பயப்படலை. ரப்சாக்கையினுடைய அந்த சொல்லுக்கு அவள் பயப்படவில்லை. அவள் வந்து தலையை துலுக்குகிறாள். நீங்கள் தான் பிரைடாக இருக்கிறீங்க. சாத்தான் நமக்கு விரோதமாக எந்த விதத்தில் வந்தாலும் அவன் அவனுக்கு நம்ம பயப்பட போகிறதில்லை. ஹல்லேலூயா. இல்லை, சியோன் குமாரத்தி, எருசலேம் நகரத்து மக்கள் அந்த சியோன் குமாரத்தியாக இருக்கிறார்கள். அந்த சியோன் குமாரத்தி உன்னை பார்த்து என்ன செய்கிறாள் என்றால் அவள் இகழுகிறாள். உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். சாத்தான் வந்து நீ ஒரு காலம் வந்து ஜெயிக்க முடியாது. சாத்தான் கேனாட் ப்ரிவைல் அஸ். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. சி இஸ் அன் இன்வின்சிபிள் ஆர்மி. ஒருவரும் வெல்லக்கூடாத சேனையாக அவள் இருக்கிறாள். சாத்தான் வில் பி பேரலைஸ்ட் பிஃபோர் அஸ். நமக்கு உண்பாக சாத்தான் வந்து அவன் வந்து செயலிழந்து போவான். ஆமீன். நத்திங் வில் ஹார்ம் யூ. எதுவுமே உன்னை சேதப்படுத்த மாட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபெய்த். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இன்றைக்கி ஒரு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் செய்தி ஒரு மனவாட்டியை உருவாக்குறது. அவள் வந்து இன்வின்சிபிள் ஆர்மியாக இருக்கிறாள், எதுவுமே அவளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பூமி எதிர்ச்சி வரணும் இப்போ பயப்படுறாங்க. துருக்கியில் வந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயம் எடுத்து போச்சு. ஒருவேளை நம்ம இடத்துல வந்துட்டுனா என்ன பண்ணுறது? நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலுயா. சியோன் குமாரத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ராகாபுக்கு பேட்டனாக இருக்கிறோம். ஆமீன். எரியோ கோட்டையை ஏழு முறை சுற்றி வரும் பொழுது, ஏழாம் முறை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? பூமி எதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. கிரேட் எர்த்குவேக். அது ஏழு ரிக்டருக்கு மேலே ஏற்பட்டிருக்கலாம். பயங்கரமான பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. அப்பொழுது இந்த இடம் மட்டும் துண்டாக நிற்கிது. ராகா வீடு மதில் மேலே தான் இருக்குது. அந்த வீடு மட்டும் இடியாமல் கரெக்டாக அந்த வீடு அப்படியே இருக்குது. அதில் சோப்பு நூல் கயிறு கட்டப்பட்டிருக்குது. அவள் ரத்தத்தின் கீழே இருக்கிறா. ஷி வாஸ் அண்டர் த கவனன்ட். அதனால் அந்த இடத்த தவிர எல்லாமே இடிஞ்சு விழுந்தது. அது எப்படி விழாமல் உள்ளே விழுந்துச்சு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பவனி வந்துக்கிட்டு அங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பக்கம் இவங்க நிற்கனால இவங்க மேலே விழலை. அதே போல் பூமி எச்சி வந்தால் நம்ம மேலே விழாது. அல்லேலூயா. நமக்கு வார்த்தை இருக்கிறது, பேட்டர்ன் இருக்கிறது. இல்லை இவங்க மதிலுக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்படி சாஞ்சுன்னா அவங்க மேலே விழுந்துருமே. அதனால் அது இப்படி சாயுது. ஒரு கல் கூட அந்த பக்கம் விழலை. அது மாத்திரம் இல்லை, இவ வீடு வந்து அந்த மதில் சுவர் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. மதில் சுவர் அவ்வளோ அகலமாக இருக்குது. அது ரொம்ப டாலாக இருக்குது, உயரமாக இருக்குது, அவ்வளோ அகலமாக இருக்கிறது. அவங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னு எரிகோ மக்கள் நினைத்தாங்க. ஆனால் மதில் இடிந்து விழுந்தது. அந்த இந்த வீடு மட்டும் கரெக்டாக நிற்குது. நம்ம வளசராகத்தில் இருக்கோம், நம்ம சென்னையில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்த அப்படியே வச்சிருப்பார். நமக்கு பைபிளில் உதாரணம் இருக்குது. அவர் நேற்றுமின்றி எந்த மாறாதவர். வார்த்தைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோம். அவள் வார்த்தையை விசுவாசித்தாள், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணினாள். எரிகோ மக்களோடு அவள் சேரலை. அவள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு அந்த அந்த வீட்டுக்குள்ளே வச்சு சிவப்பு நூலை கைகிடும் போது அது இடிஞ்சு விழலை. அதே போல் எங்கெல்லாமோ சுமை எதிர்ச்சி வந்தாலும் வராது. எப்படி பாச நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க? நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சா சாத்தான் பயப்படுவான். இப்பொழுது ஜனகரி பெரிய இராணுவத்தோடு வந்திருக்கிறான். அவன் தூசிக்கிறான், தன்னை போஸ் பண்ணுகிறான். ஆனால் இசைக்கிய ராஜா கத்தரை நம்புகிறான். அவன் போய் ஆலயத்தில் போய் அந்த நிருபத்தை விரித்து வைத்து ஜோம் பண்ணுகிறான். என் கத்தர் ஏசாயா மூலமாக சொல்லுகிறாரு, சியோன் குமாரத்தி உன்னை அவள் இகழ்கிறாள், உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். உலகத்தில் நம்ம சுற்றி எவ்வளோ ஆபத்து வந்தாலும் என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க. கத்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமீன். தண்ணியெல்லாம் பனிக்கட்டிலாம் உருகி கடல் மட்டம் ஏறி வருது. சென்னை பட்டணம் தண்ணியில் மூழ்கி போகும். சில வருடங்களுக்குள்ளாக சென்னை பட்டணம் மூழ்கி போகும். எப்படி இல்லாமல் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ என்னச்சா தண்ணி எல்லாத்தையும் மூழ்கினாலும் அந்த நோவா ஃபேமிலி ஆர்க்கில் இருக்காங்களே அவங்கள மூழ்கடிக்க முடியலையே. அதே போல் தண்ணி வந்தாலும் சரி, அல்லது ஃபயர் வந்தாலும், அல்லது தொத்து வியாதி வந்தாலும், அல்லது பூமி அதிர்ச்சி வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். ஆமீன். நம்ம சியோன் குமாரத்தியாக இருக்கிறோம். ஆமீன். நம்ம வைஸ் வெர்ஜினாக இருக்கிறோம். அவன் தன்னைத்தானே எக்ஸால்ட் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்து உன்னை மேட்டி உன்னை உயர்த்துகிறாய். 23 வாசிக்கலாம்.
யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்.
சாத்தான் வந்து எக்ஸால்டிங் ஹிம்செல்ஃப் அபவ் காட், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான். ஜனகரிப் ரப்சாக்கே சாத்தானுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். நீ கர்த்தருக்கு யாருக்கு விரோதமாய் நீ எனக்கு விரோதமாய் நீ வந்து உயர்த்தினாய், நீ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் அப்படி என்று சொல்லி கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், இதை எசாயத்துக்கு இதெல்லாம் நான் நியமித்திருக்கிறேன், அதனால் நீ அவங்கள போய் ஜெயிச்சுட்ட. 23 வாசிக்கலாம்.
நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன்.
சரி, இதெல்லாம் வெகு காலத்துக்கு முன்பாக நான் நியமித்தேன். மத சம்பந்தமான கட்சி இந்தியாவை ஆளுகை செய்யணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு கிடையாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்கலன்னா ஜெயிக்க முடியாது. இங்கே சொல்கிறார், அந்த ராஜ்யங்களெல்லாம் உன் கையில் விழுந்துச்சு, காரணம் நான் அதை நியமித்தேன். நீ வந்து ஜெயிச்சிட்டோம் அந்த தேவர்கள் தப்பிக்கல அப்படின்னு சொல்கிறா. உங்கள் கடவுளும் தப்பிக்க முடியும், என் கையிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு நீ போஸ்ட் பண்ணுகிறா. இதெல்லாம் நான் பூர்வ காலத்தில் உலகம் தோன்றுக்கு முன்னதே நியமிச்சிருக்கிறேன். இப்படி எப்படி காலங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நியமி, இந்தியாவை யார் யார் ஆளுகை செய்யணும், தமிழ்நாட்டை யார் ஆளுகை செய்யணும், அவர் முன்னுக்கூட்டியே வச்சு நியமிச்சிருக்கிறார். அதனால தான் அவங்க ஜெயிக்காங்களே ஒழிய அல்லது ஜெயிக்க முடியாது. அவங்க எப்படி ஜெயிக்காங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும், நேர்மையான முறையில் ஜெயிக்கிறாங்களா அல்லது எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அதை அனுமதிக்கு சித்தம். அதே போல் ஜனகரிப்பு ஆண்டவர் அங்கே அந்த ராஜ்யங்களை கைப்பற்றும்படியா நினைச்சா. ஆனால் நீ எனக்கே விரோதமாக வந்தியன்னா, நான் தான் அதை நியமிச்சிருக்கிறேன், அதனால் அந்த ஜனங்கள் தோல்வி அடைந்து உனக்கு சரண்டர் ஆனாங்க. ஆனால் இப்போ எனக்கே விரோதமாக நீ சொன்னியன்னா, என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நீ வந்தீங்கன்னா, நீ என்னுடைய ராஜா அங்கே எசைக்காவை நான் ராஜாவை நியமிச்சிருக்கிறேன், அவனுக்கு முன்பாக நீ வரும் பொழுது என்ன செய்வேன் என்றால், உன்னை வந்து நிச்சயமாக நான் தோல்வி அடைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து மனவாட்டியை மட்டும் ஜெயிக்க முடியாது, எல்லாரையும் ஜெயிக்கலாம், உலகத்தையே வஞ்சிக்கலாம், ஆனால் நம்மளை மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ, தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்குது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவனை துரட்டை போட்டு அவனுடைய துரட்டில் வந்து நான் வந்து அவனை கொக்கி போட்டு அவனை வந்து நான் என் துரட்டை உன் மூக்கிலும் உன் கடிவாளத்தை என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணி. எப்படி வந்தியா அந்த இடத்துக்கே திரும்ப பண்ணு. அதே போல் அவன் ஒரு துர்ச்செய்தியை கேட்குறான். எத்தியோப்பிய ராஜா அவனுக்கு நினைவேக்கு விரோதமாய் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே இங்கே யுத்தம் செய்வதை விட்டுட்டு அங்கே போய்விட்டான். ஒரு துர்ச்செய்தியை கேட்டு அவன் போய்விட்டான். சனகரிப்பினுடைய கேபிட்டல் வந்து நினிவே, அசீரிய ராஜாவுடைய கிங்டம் நினிவே. அவன் அங்கே போய்விட்டான். அங்கே போகும்பொழுது அவன் அதுக்கு பிறகு என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய தூதன் அங்கே அவன் தன்னுடைய நினிவேக்கு போய்விட்டான். இப்பொழுது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். முக்கியமான வசனம் 36 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான்.
இதோ கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, இன்னைக்கு ஏஞ்சல் ஆஃப் காட் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் கூட இருக்கிறார்? உங்க கூட இருக்கிறார். இப்பொழுது அவர் நம்மத்தில இருக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையை பிரசாவம் பண்ணுகிறோம். இப்பொழுது ஏஞ்சல் ஆஃப் காட் நம்மத்தில இருக்கிறார். 1963 இறங்கி வந்தார். அவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நமக்கு ஆதரவாக இருப்பதுக்காக. நமக்கு ஆதரவாக, நமக்கு நம்ம பட்சத்துக்குள்ள நமக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். அவர் எருசலேமின் குடிகளுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் உதவி செய்ய ஆதரவாக வந்திருக்கார். அவன் பெரிய சேனையை கொண்டு வந்திருக்கிறான், ரொம்ப பெரிய சேனை. கர்த்தருடைய தூதனானவர் போய் என்ன சொன்னால், 185,000 பேர் அடித்து போட்டார். 185,000 பேர் மர்மமாக ஒரே நிமிஷத்தில் செத்து போயிட்டாங்க. கர்த்தர் அவளை அடித்து போட்டார். ஏரோது ராஜாவை கத்தர் அடித்து போட்டார். அப்பொழுது அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் கத்துடைய தூதனானவர் வந்து அடித்து போட்டார். அந்த ஏரோது தன்னை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தாதபடி தன்னை மகிமைப்படுத்தும் பொழுது மகிமைப்படுவார். கத்தர் அவன் வந்து அடிச்சு டப்புன்னு அந்த புல்பீட்டிலே செத்து போயிட்டான். அதே மாதிரி இப்பொழுது அந்த இராணுவத்தில் கத்துடைய தூதனானவர் வந்து 185,000 பேரை அவர் சங்கரித்து போடும் பொழுது அவங்க காலையில் எழுந்து பார்க்குறாங்க, 185,000 பேர் செத்து கிடக்கிறாங்க. பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால், சனகரிப்பு தன்னுடைய கோயிலுக்கு போகிறான். அவனுடைய தெய்வத்தின் பேர் நிஸ்ராக். அவனுடைய தெய்வத்தின் பேர் 38 வசந்த வாசிக்கலாம்.
அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற.
இதோ அவனுடைய கடவுள் வந்து நிஸ்ரோக். நம்முடைய கத்தர் கத்தரா இயேசு கிறிஸ்து. இந்த நிஸ்ரோக்கை கும்பிட போகிறான். அவனுடைய குல தெய்வத்தை அவன் கும்பிட போகிறான். போகும்பொழுது என்ன நடந்தது?
அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேசரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு.
இது அவனுடைய ரெண்டு குமாரர்கள் வந்து அவனை பட்டயத்தினால தகப்பனை வெட்டி போட்டாங்க. இன்னொருத்தன் வந்து ராஜாவா மாறிட்டான். அடுத்தது வாசிக்கலாம்.
அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோனவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான்.
பாருங்க, அன்றைக்கு அவனும் செத்து போயிட்டான். கர்த்தர் வந்து அவ்வளோ பயிர் அமைந்து ரொம்ப பெருமையா பேசினால கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் பெருமையா பேசினா இதை மாறி நிலைமை தான் ஏற்படும். ஆண்டவர் இப்பொழுது விடுவித்தார். அந்த எசேக்கியா ராஜாவை இந்த ஜனங்களுக்கும் விடுதலை கிடைத்தது, ஜெயம் கிடைத்தது. கர்த்தரே வந்து யுத்தம் பண்ணினார். விளையாட்டு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன், எனக்கு விரோதமாக எழும்பின எல்லாருமே ஆண்டவர் தாழ்த்தி போட்டிருக்காரு. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. உடனே நடக்காது, லேட்டாக நடக்கும். சிலர் ஆண்டவர் அடிச்சே போட்டுட்டார். இப்போ அவங்க என் கண் முன்னால் இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால், சின்சியராக இருந்தால், நம்ம வந்து வார்த்தையின் ஒழுங்கில் இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சால் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய விரோதிகளை அடித்து போடுவார். நமக்கு விரோதமாக பேசுகிறவங்கள ஆண்டவர் அடித்து போடுவார். சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு பாசரை கொண்டு வந்து நீங்கள் அந்த பாசரை எப்படி நடக்கிறீங்கன்னு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அந்த பாசத்தை நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு டெஸ்ட். அவரை மதிக்கிறீங்களா, அவருக்கு விரோதமாக பேசுகிறீங்களா, உங்களுக்கு அப்படி சில சூழ்நிலைகள் வந்து அவரை குறை பேசும் பொழுது, எதிர்த்து பேசும் பொழுது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அது நம்மளாக அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம பெற்றுக்கிடுறோம். நம்ம தான் காரணம் அது. இது என்னன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு உள்ள கொண்டு வச்சிருந்தார். அந்த மனுஷன் அங்கே தான் அவரே என்ன கடவுளா, அவர் என்ன பெரியவரா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனே அடி கிடைக்கும். அதை பிற ரியலைஸ் பண்ணால் ஆண்டவர் உதவி செய்வார். அவ என்ன செய்யணும், ஆண்டவர் அப்படி வைக்கிறாரு, அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வைக்கிறாரு. மனுஷன்தான் நம்ம சீப்பாக நினைக்கலாம், ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அவன் மேலே, அந்த மனுஷன் மேலே ஒரு அனாய்டிங் இருக்கிறது. அப்படி நினச்சா நம்ம பேச மாட்டோம். இதை போல பாரு, அதே பாருங்க, என்னச்சுனா இதே மாதிரி தான் அடி கிடைக்குது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அடிச்சிட்டார், மரண அடி கொடுத்தார். 185,000 பேருக்கு மரண அடி, பின்பு ஜனகரிக்கும் மரண அடி. என்ன ஏற்பட்டு அவன் தானே போஸ் பண்ணான், கடைசியில் என்ன ஆச்சு, அவிதமான நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அந்த மனாசையை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது மனாசை தன்னை தாழ்த்துகிறான். வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 நாளாகவும் 33:11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்பொழுது அந்த அசீரிய ராஜா அவனை போட்டு ஜெயிலில் போட்டுட்டான், கண்டம் செல்ல போட்டுட்டான், வெளியே வர முடியாது. ஆனால் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனை விடுவித்து மறுபடியும் சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். அதே போல் யோனா என்ன செய்தான், அந்த மீனின் வயிற்றில் இருக்கிறான், அடி வயிற்றில் இருக்கிறான். எப்படி விடுவிக்க முடியும், ஒன்றும் விடுவிக்க முடிய சான்ஸே இல்லை. அந்த நேரத்தில் அவன் ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனை மீனின் வயிற்றிலேருந்து விடுதலை ஆக்கிறார். அதனால தான் கர்த்தர் அவரை நம்பி அவருக்காக நம்ம ஜீவிச்சா ரொம்ப நல்லது. நம்ம மனம் போல போக்கில் போகிறத விட கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறது நல்லது. அதிக ஆபத்துகள் நமக்கு வராது, அதிக சோதனைகள் நமக்கு வராது. அப்படி வந்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். அவனுக்கு கொஞ்சம் ஃபெய்த் இருந்தது. அந்த ஃபெய்த்தை கொண்டு அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். தேவனத்தில் பச்சைப்பாதம் கிடையாது. எசேக்கியா ராஜாவுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் வந்து அவர் செய்கிற காரியம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. யாருமே நினச்சி பார்க்க முடியல. கர்த்தருடைய தூதனானவர் வந்து யுத்தம் பண்ணினார். இவன் யுத்தமே பண்ணலை, இவன் ஜபந்தான் பண்ணினான். அந்த ஜபம் வந்து அவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்தது, அவ்வளோ பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. ஆமே. அடுத்தபடியாக
ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார்.
சரி பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவுட்ஸ்டாண்டிங் பிரேயர். ஒன்று, ஜனகரிப்பு வரும்பொழுது கர்த்தர் வந்து அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்தார். இப்பொழுது அவனுக்கு பர்சனலாக வியாதி வந்திருக்கு. அந்த வியாதி வரும்பொழுதும் ஆண்டவர் வந்து அவன் ஜெபத்தை கேட்டு அவனை சுகமாக்கி அவன் ஆயுஷ் நாளை 15 வருஷம் கூட்டினார். இந்த ரெண்டு காரியத்தையும் எசேக்கியா தன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஜெபத்தை கேட்டு மறக்க முடியாத என்ன சாட்சி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறீங்களா? யாருக்கிட்டையும் நம்ம அதை சொல்லணும். இதே மாதிரி நான் நெருக்கத்தில் இருந்தேன். நான் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். நான் வியாதியாக இருந்தேன், மரண தருவாயில் இருந்தேன், நாளைக்கு மறித்து போக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை தந்தார். இந்த சாட்சியை எப்பவுமே மனசில் வச்சுக்கிடுங்க. யாரையாவது சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்கள் லைஃப் டெஸ்டிமோனியை கொடுங்க. சபையில் சாட்சி கொடுக்குறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்க வேண்டும். உங்களுடைய ஜபம் விசேஷித்த ஜபமாக இருக்கணும். இப்போ ஒன்று இவன் சொல்லுவான், எசேக்கியா ராஜாவை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவான். பல்லோகத்தில் போகும்பொழுது நம்ம எசேக்கியாவை சந்திப்போம். அப்போ அவன் சொல்லுவான், இந்த ரெண்டு சாட்சியும் சொல்லுவான். நீங்களும் பல்லவத்துக்கு போகும்பொழுது உங்கள் டெஸ்டிமோனியை மற்றவங்க கேட்பாங்க, கர்த்தர் எங்களுக்கு இவ்விதமான காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், தௌ ஷால் டை அண்ட் நாட் லிவ், நீர் மரித்து போவீர், நீ ஜீவிக்க மாட்டீர். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நாளைக்கு நீர் மரித்து போவீர். நீர் உம்முடைய வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அவன் சுவர்ப்புறமாக அவன் திரும்புகிறான். சுவர்ப்புறம் என்னங்கிறது எதை குறிக்கன்னா, சுவர் வந்து அடைக்குது அவன் லைஃப்பில் வந்து ஒரு தடை, மரண நிழல் அங்கே அவனுக்கு முன்னால் விழுந்து விட்டது. அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த வால், அந்த வாலில் என்ன ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்கு, கையிருப்பு என்ன எழுதியிருக்குது, மெனே மெனே துக்கே தெக்கேல் உபார்சின், உன் ராஜ்யத்துக்கு தேவன் மட்டிட்டார் வந்து அந்த சுவரில் எழுதின மாதிரி இவனுடைய சுவரில் வந்து டெத் சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அந்த டெத் சென்டென்ஸ் வந்து நீர் வந்து மறித்து போவீர், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த வாலுக்கு நேராக முகத்தை திருப்பி அந்த சென்டென்ஸ், டெத் சென்டென்ஸ் அந்த வாலில் இருக்கிறது. அந்த டெத்து வந்து அந்த வாலாக அவன் வாழ்க்கையில் குறுக்க வந்திருக்கிறது. அதனால் அதற்கு விரோதமாக அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே நான் மரணப்பிடியில் இருக்கிறேன், நீர் எனக்கு மரண சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறீர், நீர் எனக்கு அதிலேருந்து விடுதலை ஆக்க வேண்டும், இந்த சுவரை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை அப்புறப்படுத்த வேண்டும், எனக்கு நீர் சுகத்தை தர வேண்டும் என்று அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏசாய திகிசு வீட்டுக்கு போயிட்டார். என்ன ஏசாய திகிசுட்ட கேட்குறாங்க, கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் சொன்னார் ராஜா மரிச்சு போவார் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட மறுபடியும் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசிக்கு தான் வருது. அதனால் அவர் திரும்பி வரும்பொழுது இதோ என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார், அவர் பிழைப்பார் என்று சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் சேஞ்ச் ஆகிவிட்டது. அந்த வாட்ஸ் தட் ஐ டூ பியர் விட்னஸ் என்றதான செய்தியிலே பிரதர் பிரனாம் சொல்லுகிறார். ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ், ஜபமானது சூழ்நிலையை மாற்றும். இட் ஈவன் சேஞ்ச் த காட்ஸ் மைண்ட், அது தேவனுடைய சிந்தையே அது மாற்றக்கூடும். எசேக்கியா வாஸ் கோயிங் டு டை அண்ட் த ப்ராஃபட் வென்ட் அப் அண்ட் டோல்ட் ஹிம் டு கெட் ஹிஸ் ஹவுஸ் இன் ஆர்டர். எசேக்கியா டர்ன்ட் ஹிஸ் ஃபேஸ் டு த வால் அண்ட் வெப்ட் பிட்டர்லி பிஃபோர் த லார்ட். கர்த்தருக்கு முன்பாக அவன் வந்து அழுகிறான். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கோ பேக் அண்ட் டெல் ஹிம் ஐ ஹியர்ட் ஹிஸ் ப்ரேயர், நீ போய் என்ன செய்து சொல்லு, நான் உன் ஜெபத்தை கேட்டேன், மூணு நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். உனக்கு அடையாளமாக என்ன செய்கிறேன் என்றால், ஆகாசனுடைய சூரிய கடிகாரத்தை 10 பாகை பின்னால் போக செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். 7வது வசனத்தில் அவிதமாக சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். 10 பாகை முன்னால் போகிறது ஈஸி, ஆனால் பின்னால் போகிறது. நம்ம காலையில் 10 மணின்னா அது வந்து என்ன செய்யறனால் 10 பாகை பின்னான்னா நைட்டு 1 மணி ஆயிடுது. காலையில் 10 மணி, நைட்டு 1 மணி ஆயிடுது. எப்படி அது மாதிரி எல்லாம் உலகமே ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. யோசுவாவுடைய பேச்சை கேட்டு சூரியனை சந்திரனை 12 மணி நேரம் நிறுத்தி வச்சார். அதனால் சூரியனே நீ வந்து கிபியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீங்கள் தரித்துனீங்கன்னு சொல்லணும். ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் 12 மணி நேரம் சூரியன் சந்திரன் அப்படியே நின்னது. அதே கர்த்தர் தான் எசேக்கியாவுக்கு என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது நாலு மணின்னா என்ன சொன்னால் காலையில் ஆறு மணி ஆயிடுது, அல்லது காலையில் பத்து மணினா நைட்டு ஒரு மணி ஆகுது. அப்படி சூரிய கடிகாரம் அதை பின்னால் போக வச்சார். அந்த காலத்தில் நம்ம டைம் பீஸ் வா ரிஸ்ட் வாட்சிலாம் கிடையாது. சூரிய கடிகாரம், சூரியன் வெளிச்சம் விடும்பொழுது அந்த நிழல் வந்து அப்படி விடும், அந்த நிழல் எங்கே விழுதுன்னு அதை வச்சு அவங்க டைமை கேல்குலேட் பண்ணாங்க. இப்போ சூரிய கடிகாரம் வந்து பத்து பாகை பின்னால் போய்விட்டது. சாயங்காலம் நாலு மணினா காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு. எப்படி மாதிரி உலகமே சேஞ்ச் ஆகிட்டு, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம், திடீர்னு டைம் பின்னால் போயிட்டு, சாயங்காலமாக இருந்தது இப்போ அதிகாலையாக மாறிட்டேன், எப்படி அது? ஒரு மனுஷனுடைய ஜபம் வந்து அவ்வளோ வல்லமையாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது, ப்ரேயர் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தட் வாஸ் எவர் புட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். உங்கள் கையில் வந்து ஆண்டவர் ஜபம் என்கிற ஆயத்தை கொடுத்துருக்கிறார், அது அதிக வல்லமை உள்ளது. இட் வில் ஈவன் சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிந்தையே அது மாற்றுகிறதா இருக்குது. தேர் இஸ் நோ ஆட்டாமிக் பாம் ஆர் நோ ஹைட்ரஜன் பாம் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் ப்ரேயர். ஆட்டாம் பாம்பை விட ஹைட்ரஜன் பாம்பை விட இதோ ஜபத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. அந்த பாம்பு கூட ஜபத்துக்கு இருக்க வல்லமை கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் கையில் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறாரோ எல்லாத்தையுமே அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். Prayer will change the mind of God. அது தேவனுடைய சிந்தையே மாற்றக்கூடும். That's why the Lord is going to die. இனி வந்து மரித்து போவாய் என்று அங்கே சொல்லும் பொழுது பின்பு ரெண்டாம் திருப்பு வந்து என்ன சொல்கிறான், That's why the Lord is going to die. அப்படி சொன்னது he is going to live என்று சொல்லும். Lord change. கத்தர் என்ன செஞ்சார் என்றால் அதை மாற்றினார். மரித்து போவாய் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அவர் பிழைப்பார் என்று சொல்லும் பொழுது மூணு நாளைக்குள்ளே தேவனுடைய ஆலயத்துக்கு போவார். அற்புதமான சோகம் கடத்தது. இப்போ அவர் வந்து வானத்தையும் பூமியும் சூரிய சந்திரன்களை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். தாய்மையே பின்னால் போக வச்சார். ஹல்லேலூயா. முன்னால் போகிறது ஈஸி, ஆனால் பின்னால் போகிறது கடினமான காரியம். கத்தர் அவிதமாக அவர் செய்தார். ஹல்லேலூயா. உனக்கு மரண வர வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது கத்தர் அவனை அதிலிருந்து விடுவித்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமென். நம்முடைய நாசியின் சுவாசம் அவர் கையில் இருக்குது. நாளை தினத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் என் வாய் ஆயுஷ் நாள் முழுசு நான் அதை நினைச்சு கொள்வேன்கிறான். பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை
எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே என்னுடைய ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் சுபாசிங்க
என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன்.
என் ஆயுசினுடைய நாட்கள் எல்லாம் அதை நினைச்சிருவேன், அதை நினைச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி என்னை தாழ்த்தி நடத்திக்கிடுவேன் அப்படிங்கிற இவ்வளவு தூழ்நிலையிலேருந்து மரண தருவாயிலிருந்து விடுதலை ஆக்கினார். என் ஜபத்தை கேட்டார். சூரிய கடிகாரத்தில் பத்து பாக டைம் பத்து பாக பத்து மணி நேரம் பின்னால் போயிடுச்சு. இவ்வளோ என் மேலே அவர் வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் என் ஜபத்தை அவிதமாக அவர் கேட்டிருக்கிறார். நான் எம்மாத்திரம் என்று சொல்லி என் வாழ்நாள் முழுசும் அதை நினச்சிக்கொள்வோம், மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதன் பின்பு என்ன சொல்லுகிறார், பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு.
பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டு. அவனுக்கு பாருங்க, அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அதுல சொல்றான் அவன், என் பாவங்களை எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். For thou hast cast all my sins behind thy back. இவனை என்னுடைய பாவம்லாம் என் முன்னால் இருந்துச்சு, என் கண்ணுக்கு முன்னால் இருந்துச்சு, அது உம்முடைய கண்ணுக்கு முன்னாலையும் இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது அதை வந்து உம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். அதனால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னா தவறு செய்யும் பொழுது லைஃப் லாங் அந்த பாவம் அவனுக்கு முன்பாக நிற்கிறது. அதை நினச்சி நினச்சி வேதனைப்படுகிறான், புலம்புகிறான், இந்த மாதிரி தவறு செய்துட்டேன் நினைக்கிறான். அது நம்முடைய கண்களுக்கு முன்னாக இருக்கிறது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் அதை எடுத்து தம்முடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் நம்ம பாவத்தை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்ம கண்ணு முன்னால் அதை வைக்கலை, அதை அவரை எடுத்து கொண்டு போயிட்டு அவர் முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார். ஆமென். அதாவது அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் என்று அர்த்தம். அதனால் இப்போ அது நம்ம கண்ணு முன்னால் இல்லை. நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த மெசேஜில் வரும் பொழுது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவனை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்மை ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக மாற்றிவிடுகிறது. நம்முடைய பாவத்தை கொண்டு அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார் என்று அங்கே மீகா 7:15 வாசிக்கிறோம். எபிரேயர் 8:12 ஐ வில் நோ மோர் ரிமெம்பர் யுவர் சின், நான் உங்களுடைய பாவத்தை வந்து நினைக்கவே நினைப்பதில்லை. அவர் நினைவிலிருந்தே போய்விட்டது. நம்முடைய கண்ணுக்கு முன்னாலிருந்து எடுத்து ஆண்டவர் அவிதமாக செய், அதாவது நம்ம ஜஸ்டிஃபைட் ஆகிட்டோம், நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். கல்வாரியிலே அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அதை அவர் சம்பாதித்தார். ஆமென். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அவர் சின்ஸ், அவர் மன்னித்து அவர் மறந்து விட்டார். யுவர் சின் இஸ் கான் ஃபார் எவர், அது போய்விட்டது. சாத்தான் அதை போய் எடுக்க முடியாது, அது வந்து இல்லாமல் போய்விட்டது. சாத்தான் அதை எடுத்து நமக்கு ஞாபகப்படுத்த முடியாது. சாத்தானுடைய வேலை என்னன்னா நம்ம தவறை எடுத்து ஞாபகப்படுத்துவது. அது நம்முடைய இதில் சிந்தே தேவனுடைய சிந்தை விட்டே போய்விட்டது. அவன் போய் இப்போ அதை எடுக்க முடியாது. அதான் நீதிமானாக்கப்படுது. அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னால் திருப்பி கொண்டு வர முடியாது. சேக்கியா சொல்லுகிறான், என்னுடைய பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக இருந்தது, நீர் அதை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டீர், நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர், உம்முடைய நினைவில் இல்லை. சாத்தான் அதை ரிமெம்பர் பண்ண முடியும், எனக்கு முன்பாக கொண்டு நினைவுபடுத்த முடியாது. ஐ ஆம் ஜஸ்டிஃபைடு. பாருங்கள் இதில் நம்ம என்ன வாசிக்கிறோம், அவர் ஜபத்தை கேட்குறார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் 2 testimony, அவர் ஜபத்தை கேட்டார் என்பதுக்கு 2 testimony, மறக்கவே முடியாது அவன் லைஃப்பில். இதுதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நம்மளை வந்து என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வருவது நம்ம மறக்க முடியாத காரியம். நம்ம மரண தருவாயில் இருக்கும் பொழுது வியாதியிலிருந்து, அல்லது உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யாராயிலும் மரண தருவாயிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது கர்த்தர் வந்து ஹீலர் என்பதை நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். சத்ரு நமக்கு விரோதமாய் வந்து நம்மை முற்றிலும் அழிக்க நினைக்கும் பொழுது, தரமட்டமாக்குறது, நம்முடைய ஃபேமிலியை தரமட்டமாக்கணும், நம்முடைய ஊழியத்தை தரமட்டமாக்கணும்னு அவன் பிரயாசப்படுவான். ஆண்டவர் அவனை தோல்வியடைய செய்கிறார். எப்பொழுதுமே சாத்தான் ஊழியத்துக்கு விரோதமாக, சாத்தான் ஊழியத்தை அப்படியே தரமட்டமாக்கிடலான்னு நினைப்பான். அங்கே ஜனகரிப்பு அப்படி தான் நினைச்சான், ஒன்றும் முடியலை. இவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய தூதனானவர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் வந்து என்ன செய்தார் என்றால், அங்கே அந்த தைமையை பின்னோக்கி போகும்படியாக செய்கிறார். ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷனுக்கு அவர் சுகத்தை கொடுத்தேன்னு உறுதிப்படுத்துறதுக்காக உலகத்தையே அவர் திருப்புறார். நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்ய முடியும். உலகத்தையே ஒரு மனுஷனுக்காக அவர் மாற்ற முடியும். உலகத்தின் சூழ்நிலையே ஒரு மனுஷனுக்காக மாற்ற முடியும். அது அவருடைய மனவாட்டிக்காக எல்லாத்தையும் அவர் மாற்ற முடியும். ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்காக எதையும் செய்ய வல்லவர். அப்படியாப்பட்ட கர்த்தரை நம்ம விசுவாசித்து இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணா, உங்கள் லைஃப்பில் வந்து என்ன இம்பாசிபிலிட்டி இருந்தாலும், சாத்தான் உங்களை எவ்வளோ சேலஞ்ச் பண்ணாலும், ஜனகரிப்பு சேலஞ்சு பண்ணாலும், ஏதோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும், எல்லாத்தையும் இந்த தினத்திலே நீங்கள் செய்கிற உபாசி ஜெபம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெஸ்டிமோனி, சாட்சியை கொண்டு வருவதாக இருக்கிறது. ஆமீன். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். எந்த விதமான இம்பாசிபிலிட்டியாக இருந்தாலும், சாத்தான் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் பண்ணாலும், ஜெபமானது எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கு. எஸ்ஐக்கு அவர் வாழ்க்கையில் விதமான ஒரு டெஸ்டிமோனியை கொண்டு வந்தவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வர முடியும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேட் சிச்சுவேஷன் இருந்தாலும், எல்லா சிச்சுவேஷனையும் அவர் மாற்ற முடியும். ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாற்ற முடியும். ஒருவேளை வியாதிகள் நமக்கு இருந்தாலும், சரீரத்தை பலவீனம் இருந்தாலும், அதையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். He is our healer, யெகோவா ரேஃபா. அவர் ஏல்சடாய், அவர் யெகோவாயிராயிருக்கிறார். நம்முடைய தேவையை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதனால் எல்லாரும் கத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர்கள். அகிலத்தையும் அகாயத்தையும் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, nothing is too difficult for thee, nothing is too difficult for thee, oh great Lord, in counsel and mighty in thee, nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee.
விண்ணப்பங்களை உமை நோக்கி ஏறெடுக்கும் நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொன்ன வண்ணமாக ஃபோர்த்து சாட்டர்டே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவினுடைய அந்த ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் ப்ரேயரை குறித்து இப்பொழுது நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே அவ்விதமான ஃபெய்த் வரத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தாவே அந்த விசுவாசத்தை நீர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவே எசேக்கியா ஜெயித்தது போல தேவனை கொண்டு நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்கள் ஏறுகிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எசேக்கியா ராஜா ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ராஜாவா இருந்தான் கர்த்தாவே. இந்த யூதாவிலும் இஸ்ரவேலிலும் 19 ராஜாக்கள் வந்தாலும் ஆண்டவரே யூதா ராஜாக்கள் மாத்திரம் 8 பேர் உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். அதுல எசேக்கியா ஒரு ராஜாவா இருந்தான். அதே போல கர்த்தாவே நாங்களும் எப்பொழுதும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களா இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ராஜாக்களை எல்லாரையுமே நீர் தாவீது எரோபயாம் என்ற அந்த ரெண்டு பேட்டர்னை வைத்து தான் நீர் ஆண்டவரே மெஷர் பண்ணி நீர் கர்த்தாவே நீர் பார்க்கும்போது தாவீதை போல உமக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆனால் அந்த எரோபயாமை போல இருக்கிறவர்களை நீர் கவிழ்த்து போடுகிறீர் கர்த்தாவே. எரோபயாமும் அவன் சந்ததியும் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் தாவீதின் சந்ததிக்கு நீர் கிருபை கொடுத்தீர். இயேசு கிறிஸ்துவே அவனுடைய சந்ததியில வரும்படியாக செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் தாவீதை போல கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு உத்தமமா இருக்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்க நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு கூட இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் ரைட் சைடுல இருக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததினால் அவனுடைய ஜெபத்துக்கு நீர் பதிலளித்தீர் கர்த்தாவே. அவன் மெசேஜ் ஆஃப் தி அவர்ல இருந்ததனால அவனுடைய எல்லா பிரேயருக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருந்தீர் கர்த்தாவே. அதே போல இன்னைக்கு எங்களுக்கு இந்த மெசேஜ் ஆஃப் தி அவர் ட்ரூத் நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் கர்த்தாவே. டினாமினேஷனல் பீப்பிளே உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீர் அவளுக்கு கிராண்ட் பண்ணுவீர் என்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருந்து கேட்கும் பொழுது அதை எங்களுக்கு அதிக உரிமையை நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்
உம்மிடத்துல நாங்கள் பெறாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய சுதந்திரத்தையே நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். நாங்கள் உம்மோடு கூட ஜாயிண்ட் ஹேரா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு எட்டர்னிட்டியை நீர் ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறீர். எங்களுக்கு ஆண்டவரே ராப்சர் பாடி சேஞ்ச் கர்த்தாவே, இன்னும் நியூ பர்த் ராப்சரிங் ஃபெய்த் எல்லாத்தையுமே நீர் வைத்திருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு நீர் தராத காரியம் எதுவுமே இருக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் உம்முடைய விசுவாசத்தினால நீர் நிரப்பும் கர்த்தாவே. God's own faith எங்களுக்கு வந்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரப்சாகே வந்து சேலஞ்ச் பண்ணும்பொழுது அவனுடைய கர்த்தாவே வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் பேட்டலா அது இருந்தது கர்த்தாவே. பெரிய சேனையோடு எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, அவன் வந்து சேலஞ்ச் பண்ணி கர்த்தரை தூஷித்தான் ஆண்டவரே. ஏசேக்கியா கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுவான், நீங்கள் அவன் பேச்சை கேட்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவன் ஆக்சுவலா கர்த்தருக்கு விரோதமாய் பேசினான் கர்த்தாவே. கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையே அது நல்ல வாழ்க்கையா இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அந்த ஃபெய்த் லைஃபை நீர் தந்ததுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீர். ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் உம்மையே நம்ப வேண்டும் கர்த்தாவே. இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் இருந்தாலும் ஒரு லிட்டில் குரூப் ஆஃப் பீப்புள் கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிற ஜனத்தை இந்த நேரத்தில் நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த குரூப்ல ஒரு மெம்பரா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது சாத்தானங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. பாதாளத்தின் வாசல்கள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் இந்த வெளிப்பாட்டை அந்த பாதாளத்தின் வாசல்கள் ஒரு காலும் மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. ஆனால் அந்த ரப்சாகே எவ்வளவு தான் சேலஞ்சு பண்ணினாலும் அவன் எசேக்கியாவை மேற்கொள்ள முடியாது, அவன் எருசலேமை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. அவன் உடனடியாக சரண்டர் பண்ண வேண்டும் என்று பயமுறுத்தினாலும் அன்னைக்கு எசேக்கியா பயப்படவில்லை கர்த்தாவே. அவன் வந்து கர்த்தாவே சேலஞ்சு பண்ணி கர்த்தருக்கு மேலாக தன்னை எக்ஸால்ட் பண்ணினான் ஆண்டவரே. அவன் உம்முடைய ஜனங்களை ப்ளஃப் பண்ணினான் கர்த்தாவே. அதே போல இன்னைக்கு சாத்தான் எங்களுக்கு விரோதமாக இருந்து அவன் அநேக நேரத்தில் எங்களை ப்ளஃப் பண்ணுகிறான் கர்த்தாவே. ஆனாலும் அவன் ஒரு ப்ளஃப் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் நாங்கள் அவனை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த நாட்டை எல்லாம் நாங்கள் கைப்பற்றினோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அதெல்லாம் ஃபால்ஸ் காட்ஸா இருந்தது கர்த்தாவே, அதெல்லாம் மெய்யான தேவர்கள் கிடையாது கர்த்தாவே. ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எசேக்கியாவின் தேவனாய் இருக்கும் பொழுது அவங்க எசேக்கியாவை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. அந்த லெட்டரை அனுப்பி கர்த்தாவே அந்த ராஜாவை கர்த்தாவே த்ரெட்டன் பண்ணும் பொழுது அந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வந்து அந்த லெட்டரை விரித்து வைத்து உம்மை நோக்கி ஜெபம் பண்ணினான் கர்த்தாவே. அப்பொழுது நீர் ப்ராஃபெட் மூலமா அவனுக்கு ஆன்சர் கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல இப்போது நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக நாங்கள் விரித்து உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது உம்முடைய வேர்டு மூலமாக ஆன்சர் கொடுப்பீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஜெயத்தை தருவீர் ஆண்டவரே. சாத்தான் எங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைவான் கர்த்தாவே. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வந்து அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே சியோன் குமாரத்தி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள் என்று அங்கு சொல்லப்பட்டது கர்த்தாவே. இன்னைக்கு மனவாட்டியை நீர் வைத்திருக்கிறீர். நாங்களே சியோன் குமாரத்தியாய் இருக்கிறோம். அவள் கன்னியாஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை வைஸ் வர்ஜினாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த சாட்டானிக் பிளஃபுக்கெல்லாம் அவள் பயப்பட மாட்டாள் என்று அந்த ப்ராஃபட் மூலமாய் சொல்லும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் அந்த ஜனங்களாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சாட்டன் ஒரு பிளஃபா இருக்கிறான் கர்த்தாவே. அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு முன்பாக அவன் பவர்லெஸ் ஆயிருக்கிறான். எங்களுக்கு முன்பாக அவன் பேரலைஸ் ஆகிறான். நீர் எங்களை இன்வின்சிபிள் ஆர்மியா வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு காலம் அவன் எங்களை மேற்கொள்ளவே முடியாது கர்த்தாவே. அவிதமான ஜனங்களாய் நீர் எங்களை வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே அவனுடைய காரியங்கள் எங்களிடத்துல பலிக்காது கர்த்தாவே. உலகத்துல பல ஆபத்துகள் இருக்கிறது. எர்த்குவேக் நிமித்தம் ஜனங்கள் பதறி கொண்டிருக்கும் பொழுது ஆனால் எங்களை எர்த்குவேக் அஃபெக்ட் பண்ணாது என்று சொல்லி அருமையான ராகா பேட்டர்ன் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படி நிச்சயமா நீர் எங்களை பாதுகாப்பீர் கர்த்தாவே. வெள்ளங்கள் உலகத்தையே அழித்தாலும் அது நோவாவை அழிக்கவில்லை. ஏனென்றால் அவன் பேழைக்குள்ள இருந்தான் ஆண்டவரே. அதே போல இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கும் பொழுது நாங்கள் அதற்குள் ஓடி சுகமா இருப்போம் கர்த்தாவே. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே. உலகத்துல வாதைகள் வந்தாலும் நாங்கள் இஸ்ரவேலை போல கோஷேன்ல இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. எப்பொழுதுமே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு விரோதமா அந்த ரப்ஷாகே தூசித்தான், நீர் அவனுக்கு ஆன்சர் சொல்லும் பொழுது அதெல்லாம் நான் முந்தின காலத்தில் ஏற்கனவே அதை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் நீ போய் அதை ஜெயித்தாய், ஆனால் இப்பொழுது நீர் அதை ஜெயிக்க முடியாது என்று கர்த்தாவே நீர் சொல்லும் பொழுது ஏசாக்கியாவுடைய ஜபத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் என்று அவன் சொன்னான் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் ஆண்டவரே, பைபிளை வந்து மூணு கடவுளாக அவங்க ஆண்டவரே பாவித்து அவங்க சாத்தானின் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் நீர் கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது உம்முடைய மூன்று ஸ்தானங்களாய் இருக்கிறது என்ற அந்த வெளிப்பாட்டை நீரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்த என்றால் அது ஒருவருக்குமே அது புரியாது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு புரியும்படி அதை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த மைட்டி ரெவலேஷனை கொண்டு பிசாசை நாங்கள் எப்பொழுதும் ஜெயிக்க தக்கதாக. மற்ற தேவர்கள் எல்லாம் அது தேவர்கள் அல்லவே என்று அவன் சொன்னான், அது கல்லும் மண்ணும் தானே என்று சொன்னான் ஆண்டவரே. அதே போல நீர் ஒருவரே தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், உலகத்தில் இருக்கிற மற்ற தேவர்கள் எல்லாமே கல்லும் மண்ணானது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். அன்னைக்கு எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் இறங்கி வந்து அந்த அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை நீர் சங்கரித்து போட்டீர். பிசாசின் எனிமி ஆண்டவரே அந்த ஆர்மிக்கு நீர் மரணாடி கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த ராஜாவையும் கர்த்தாவே அவருடைய விக்கிரக கோவிலிலே அவர்கள் கொன்று போட்டார்கள் கர்த்தாவே. அதனால சாத்தான் ஆண்டவரே எப்பொழுது எங்களுக்கு முன்பாக அவன் தோல்வி அடைகிறவனாயிருக்கிறான், நாங்கள் உமக்கு முன்பாக மன உத்தமமாயிருக்க எங்களுடைய காரியங்களை ஜபத்தில் தெரியப்படுத்த உடனடியாக நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ரெண்டாவது பேட்டில் அவனுக்கு வரும்பொழுது அவனுடைய சரீரத்தில் வியாதி வந்து கர்த்தாவே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த ப்ராஃபட் சொன்னாலும் அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரே அந்த ஹேண்ட் ரைட்டிங் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய லைஃபுக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு டெத்து வந்திருக்கிறது என்று தெரிந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணும்பொழுது பிரேயர் ஈவன் சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் காட், அது தேவனுடைய சிந்தையை கூட மாற்ற வல்லது என்று அந்த பலமான ஆயுதத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கையில கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது கர்த்தாவே. அவன் உத்தமத்தோடு உம்மை தேடியதனால, உம்மை நோக்கி அவன் சின்சியரா ஜெபம் பண்ணதனால அவனுக்கு ஆண்டவரே நீர் பதில் அளித்தீர் கர்த்தாவே. உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லு, நீ போய் அவனுக்கு சொல்லு, அவன் வந்து உன்ன நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லும்பொழுது Thus say the Lord you will live என்று சொல்லும்போது ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தர் அதே கர்த்தர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சிச்சுவேஷன் எவ்வளவு ஹார்ட் சிச்சுவேஷனா இருந்தாலும், மனுஷனுடைய பார்வையில எவ்வளவு இம்பாசிபிளா இருந்தாலும், நீர் அதை ஓவர் நைட்ல மாற்ற முடியும் கர்த்தாவே. அன்னைக்கு அவனுக்காக சூரியனை ஆண்டவரே 10 பாகை நீர் பின்னாக போகும்படி செய்தீர். உலகத்திலேயே கர்த்தாவே மனுஷனால் அதை செய்ய முடியாது, அது ஆண்டவரே மனுஷனுடைய பார்வையில ஹைலி இம்பாசிபிள் ஆண்டவரே. நீர் அப்படி அதை மாற்றும்பொழுது கர்த்தாவே அவனுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தீர். அதே தேவன் கர்த்தாவே இன்னைக்கு எங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்டுக்கும் ஆண்டவரே அதே போல ஒரு பாராடாக்ஸை நடப்பித்து நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு எல்லா நன்மையும் கொண்டு வரும் கர்த்தாவே. சாத்தான் எங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைவான் கர்த்தாவே. எங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே நீர் பதில் அளித்து கர்த்தாவே இன்னைக்கும் நீர் எங்களை விடுவிக்கிறவர் என்பதை நீர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆண்டவரே எல்லா ட்ரபிள்லையும் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் எங்களுக்கு வந்து உதவி செய்து அற்புதமான நீர் எங்களை விடுவிக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக, அந்த டெஸ்டிமோனியை நாங்கள் உடையவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அவிதமான அற்புதத்தை செய்யும் பொழுது இதை என் வாழாலெல்லாம் நான் மறக்க முடியாது, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே சோத்திரம் பண்ணுவேன், அது பாடல்களால பாடப்படும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கும் கர்த்தாவே அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் ஆண்டவரே பிரசன்ட் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவரே அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் செய்து அது சரி சரீரத்துல வியாதியா இருக்கலாம், அது பெரிய தேவையா இருக்கலாம், அது சாத்தானின் போராட்டமா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை எல்லாத்தையுமே நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி அந்த பிரேயர் மூலமாக நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. ஏசேக்கியா ராஜா ஜெயித்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாகவே எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அவிதமான எங்களுக்கு செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திர செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் டெஸ்டிமோனியாய் மாற ஏசாயா ஏசேக்கியா ராஜாவுக்கு மாறினது போல எங்களுக்கும் மாற்ற போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்ட பின்னா சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம்.